الحمد لله رب العالمين، إله الأولين والآخرين، والصلاة والسلام على سيدنا وسيد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبي صلى الله عليه وسلم: من جعل الهموم هما واحدا هم المعاد، كفاه الله هم الدنيا، أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான கவலைகள் இருக்கின்றன, பலவிதமான சிந்தனைகள் இருக்கின்றன. கவலைகளோ சிந்தனைகளோ இல்லாத மனிதர் யாருமே கிடையாது. உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பல லட்சியங்களும் பல கவலைகளும் பல சிந்தனைகளும் உலகில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சிந்தனைகளிலே சில கவலைகள் உண்டு, அவை உலக ரீதியான கவலை, உலக ரீதியான சிந்தனை. நம்முடைய படிப்பை பற்றிய கவலை, பிள்ளைகளுடைய படிப்பை பற்றிய கவலை, வியாபாரம் தொழிலை பற்றிய சிந்தனைகள், நல்ல வியாபாரம் அமைய வேண்டுமே, நல்ல வேலை கிடைக்க வேண்டுமே என்கிற கவலை பலருக்கு உண்டு. தம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வாழ வேண்டும், நல்ல குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை பலருக்கு இருக்கிறது. இன்னும் பலவிதமான சிந்தனைகள் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இன்னும் சிலருக்கோ அண்மையிலே உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, தம்முடைய கட்சி ஜெயிக்க வேண்டுமே என்கிற கவலை சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு தாமே வேட்பாளர்களாக இருக்கிற காரணத்தினாலே தாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்கிற கவலைகள் இருக்கலாம். ஆக மொத்தத்திலே உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை, உலக ரீதியான சிந்தனைகள் உலகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். சில கவலைகள் உண்டு, அவை மறுமை ரீதியான கவலை, மறுமை ரீதியான சிந்தனை. அதில் ஒன்று முஸ்லிம்களை பற்றி கவலைப்படுவது, முஸ்லிம்களுடைய நலனை பற்றி சிந்திப்பது. உலகளாவிய விதத்திலும் சரி, நம் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பற்றியும் சரி, உலகத்திலே பல்வேறு பாகங்களில் இருக்கிற முஸ்லிம்களை பற்றி சிந்திப்பது. இன்றைய நம்முடைய ஈராக்கிலே உள்ள சகோதரர்கள், அவர்களுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? பலஸ்தீன முஸ்லிம்கள், அவர்களது நிலை என்ன? இஸ்லாமிய நாடுகளிலே நடக்கக்கூடிய போராட்டங்கள், புரட்சிகள், இதற்கான காரணங்கள் என்ன? இதற்கான பின்னணிகள் என்ன என்று முஸ்லிம்களுடைய நிலவரத்தை சிந்திப்பது, இதுவும் மார்க்கம், இதுவும் தீன். இன்றைக்கு பல பேருக்கு இதெல்லாம் மார்க்கம் அல்ல, இதுவெல்லாம் தீனே கிடையாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உலகளாவிய விதத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி, அவர்களது பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பது இருக்கிறது, அதுவும் தீன் என்று பெருமானார் சொன்னார்கள். அதே போலதான் மார்க்க ரீதியான கவலை என்று வருகிற போது கபரை பற்றி சிந்திப்பது, கபரில் நடக்கக்கூடிய அந்த வேதனைகளை பற்றி சிந்திப்பது, சொர்க்கத்தை பற்றி சிந்திப்பது, நரகத்தை பற்றி சிந்திப்பது, நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பை பற்றி சிந்திப்பது என்று மார்க்க ரீதியான சிந்தனைகளும் உண்டு. ஆக உலகத்திலே கவலைகள் என்பதும் சிந்தனைகள் என்பதும் உலக ரீதியான கவலைகளும் இருக்கிறது, மறுமை ரீதியான கவலைகளும் இருக்கிறது. இந்த கவலைகளுக்கு இடையிலே தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகிறோம். இந்த கவலைகள் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. இங்கே நமக்கு வர வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த கவலைகளில் மனிதன் முக்கியத்துவம் தர வேண்டியது எதற்கு? உலக ரீதியான பிரச்சனைகள் கவலைகளும் இருக்கின்றன, மறுமையிலே நாம் சந்திக்க போகிற பல்வேறு விஷயம் விதங்களை பற்றிய கவலைகளும் உண்டு. இதில் எதற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களிலே ஒரு அற்புதமான துஆ, நபி அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம லா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா, இறைவா எங்களது கவலைகளில் பெரிய கவலையாக இந்த உலகத்தை ஆக்கிவிடாதே. நபியுடைய இந்த துவா ரொம்ப அற்புதமான துவா. லா தஜ்அலித் துன்யா அக்பர ஹம்மினா, எங்களது கவலைகளில் பெரும் கவலையாக இந்த உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடியதாக ஆக்கிவிடாதே. ஆக உலகத்தை பற்றிய கவலைகள் இருக்கலாம், உலகத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த சிந்தனைகளே பிரதான சிந்தனையாக ஆகிவிடக்கூடாது. உலகத்தை பற்றிய கவலை பிரதான கவலையாக ஆகிவிடக்கூடாது. அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நாம் எதற்கு அதிகம் கவலைப்படுகிறோம்? நம்முடைய கவலைகளை எல்லாம் ஒரு பட்டியல் போட வேண்டும். நம்முடைய வீட்டு விஷயங்களை பற்றி கவலை இருக்கிறது, நம்முடைய தொழில் துறைகளை பற்றி, வியாபாரங்களை பற்றி கவலை இருக்கிறது. எல்லா கவலைகளை பற்றியும் ஒரு பட்டியல் போடுங்கள். அதிலே மறுமைக்காக எவ்வளவு கவலைப்படுகிறோம், மறுமைக்காக நாம் எவ்வளவு சிந்திக்கிறோம் என்று நாம் யோசித்தோமையானால், இன்றைக்கு நம்மில் பெரும்பாலானவருடைய கவலை உலகத்தை பற்றி தான். மறுமை பற்றிய கவலை, மறுமை பற்றிய சிந்தனை என்பது ஒரு பெயருக்கு கூட கிடையாது. நம்முடைய எல்லா சிந்தனைகளும், நம்முடைய எல்லா கவலைகளும் முழுக்க முழுக்க மறுமை பற்றியது, உலகத்தை பற்றியது. நாம் சந்தோஷப்படுவது இந்த உலகத்திற்காக, நாம் கோபப்படுவது இந்த உலகத்திற்காக, நம்முடைய கற்பனைகள் கனவுகள் எல்லாமே இந்த உலகத்திற்காக. ஆக நம்முடைய கவலைகள் என்ன, நம்முடைய ஆசைகள் என்ன, நம்முடைய கனவுகள் என்ன என்று ஒரு பட்டியல் போட்டோமையானால், இந்த உலகம்தான் நமக்கு பிரதானமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய லாபங்களும், இந்த உலகத்தினுடைய சுகபோகமான வாழ்க்கை, அதுதான் நமக்கு முன்னால் பிரதானமாக இருக்கிறதே தவிர, மறுமை நம்முடைய சிந்தனையில், நம்முடைய கற்பனையில் ஒரு கடுகளவு கூட கிடையாது. ஆனால் நபிமார்களுடைய வாழ்க்கை, சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை, நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தோமையானால், அவங்களும் கவலைப்பட்டாங்க. எதுக்காக கவலைப்பட்டார்கள்? அவர்களது கவலை எதுவாக இருந்தது? நபிமார்களுடைய கவலை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பத்தி நாம கேள்விப்படுவோம். நூஹ் என்று சொன்னாலே ரொம்ப அழுதவர் என்று அர்த்தம். நூஹ் என்று சொன்னாலே ரொம்ப அழுதவர். தன்னுடைய உம்மத்தை நினைத்து நினைத்து 950 வருடங்கள் பிரச்சாரம் செய்து தன்னுடைய உம்மத்தி இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அல்லாஹ்வை ஏற்கவில்லை, அதை நினைத்து அழுது அழுது அந்த நபிக்கு பெயரை நூஹ் நூஹ் என்று சொன்னாலே ரொம்ப அழுதவர்கள். அவங்களுடைய சிந்தனை என்னவாக இருந்தது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டா, நூஹ் அலி இஸ்லாமை பற்றி குர்ஆனில் ஒரு தனி சூறாவே, ஒரு தனி அத்தியாயம் வருகிறது நூஹ் என்ற பெயரிலே. அல்லாஹ் சொல்லி காட்டா, ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, இறைவா என் கூட்டத்தினரை, என் சமுதாயத்தினரை இரவிலும் அழைக்கிறேன், பகலிலும் அழைத்து விட்டேன். அலந்து லஹும் வ அஸ்ரர்து லஹும், பகிரங்கமாகவும் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன், ரகசியமாகவும் சொல்லிவிட்டேன். ஆக பகலில் சொல்கிறேன், இரவில் சொல்கிறேன், ரகசியமாக சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன். ஆக நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய 24 மணி நேர சிந்தனை, இரவு பகல் எல்லா காலத்திலும் சிந்தனை என்ன, இந்த மக்கள் ஹிதாயத்துக்கு வர வேண்டும். இதுதான் நபிமார்களுடைய கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. குர்ஆனிலே பல வசனங்களிலே அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்கிறான், லா தஹசன் நபியே, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறான். நபி எவ்வளவு கவலைப்பட்டாங்கன்னு சொன்னா, இந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வரமாட்டார்கள் என்கிற அந்த கவலையினால் அவர்கள் இறந்து போகும் அளவுக்கு கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தஹ்சன் அலைஹிம், நபியே இந்த மக்களை நினைத்து வருந்தாதீர், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன், இவர்கள் இஸ்லாத்திற்கு வரமாட்டார்கள் என்று எண்ணி உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும் என்று நினைக்கிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துடைய கவலை என்று, அல்லாஹ் பல இடங்களில் இவர்களுக்காக கவலைப்படாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பெருமானாருடைய கடைசி நேரத்திலும், அந்த மரண நேரத்திலும் நபி அவர்கள் இந்த தீனை பற்றி தான் கவலைப்பட்டாங்க. அவங்களுடைய கடைசி வார்த்தை என்னவாக இருந்தது? பெருமானார் கடைசி நேரத்தில் சொன்னது என்ன? அஸ்ஸலா அஸ்ஸலா, சஹாபாக்களே, தோழர்களே, தொழுகை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், தொழுகை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களிடம் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய மக்களிடம் நியாயமாக நடங்கள் என்று அந்த கடைசி நேரத்திலும் நபியினுடைய கவலை, பெருமானாருடைய கவலை தீனாக இருந்தது, மறுமையாக இருந்தது. ஹதீஸில் வருகிறது, நாளை சோனத் மறுமை நாளிலே ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே வந்து சொல்வார்கள், பஷ்ஷிர்னி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லுவாங்க. ஹதரத் பெருமானார் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு இன்னும் மகிழ்ச்சி வரவில்லை, எனக்கு இன்னும் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஜிப்ரீல் சொல்லுவாங்க, இல்லை இல்லை உங்களுக்கு சுப செய்தி தான் என்று சொல்லுவாங்க. பெருமானார் சொல்லுவாங்க, இல்லை எதை கொண்டும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், உங்களுக்கு முன்னால் எத்தனை நபிமார்கள் உலகத்திலே வந்தார்களோ அந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் சொர்க்கம் செல்வதற்கு முன்னால் உங்களுடைய சமுதாயம்தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று ஜிப்ரீல் சொல்லும்போது தான் பெருமானார் சொல்வார்கள், இப்போது நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்வார்கள். ஆக நபியினுடைய கவலை, நபியினுடைய சிந்தனை முழுக்க முழுக்க தன் சமுதாயத்தை பற்றி, தன்னுடைய உம்மத்தை பற்றி சிந்தனையாகத்தான் இருந்தது. இந்த கவலை தான் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. நபியினுடைய சந்தோஷம் எதில் இருந்தது? பெருமானார் சொன்னார்கள், ஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ்ஸலா, என்னுடைய கண்குளிர்ச்சி, என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையில் இருக்கிறது. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கவலையும் மகிழ்ச்சியும் தொழுகையில் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இப்படி நபிமார்களுடைய கவலை, நபிமார்களுடைய கவலை என்று பார்த்தோமேயானால் இந்த உலக விஷயத்திற்காக அவர்கள் கவலைப்பட்டது கிடையாது, இந்த உலக விஷயங்களுக்காக அவர்கள் சிந்தித்தது கிடையாது, இந்த உலக விஷயங்களுக்காக அவர்கள் கனவு கண்டது கிடையாது. அவர்களது கவலை, அவர்களது சிந்தனை எல்லாமே மறுமையாகத்தான் இருந்தது. அதே போல சஹாபாக்குடைய வாழ்க்கைக்கு வருவோம். சஹாபாக்குடைய வாழ்க்கையில எதை பற்றிய கவலை இருந்தது? ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்கள் பெருமானார் இறந்து 2 வருஷத்தில் வஃபாத் ஆயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 2 வருடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் வஃபாத் ஆனார்கள். இதை பற்றி அன்னை ஆயிஷா சொன்னார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் வஃபாத் ஆனது, அவர்கள் இறந்ததற்கான காரணத்தை பற்றி சொன்னார்கள். பெருமானார் இறந்த பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த 2 வருடங்களுமே இரவிலே அவர்கள் தூங்கியதே கிடையாது. இரவில் உறங்க மாட்டார்கள், படுக்கையிலே புரண்டு புரண்டு படுப்பார்கள். என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள், பெருமானாருடைய பிரிவை எண்ணி, பெருமானாருடைய பிரிவை எண்ணி எண்ணி அழுது அந்த கவலையில் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் மரணித்தார்கள். ஆக அவர்களது சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை குறித்தல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரிவை தாங்க முடியாமல் 2 வருடங்கள் அந்த பிரிவை எண்ணி அதிலே மரணித்ததாக ஹஜ்ரத் அபூபக்கருடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் சந்தோஷத்திலும் சரி அவர்கள் மறுமையை மறந்தது கிடையாது. சந்தோஷத்திலே மறுமையை மறந்ததில்லை. ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி காலத்திலே பாரசீக வெற்றி செய்தி வருகிறது. பாரசீகம் முஸ்லிம்களுடைய கையில் வந்துவிட்டது, முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதுங்கிற செய்தி வருகிறது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் மஸ்ஜிது நபிக்கு வந்தார்கள். வந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கேட்டாங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம், சிரித்து மகிழ வேண்டிய நேரம், இந்த நேரத்திலே அழுகிறீர்கள் என்று சொன்ன போது ஹஜ்ரத் உமர் சொன்னார்கள், இந்த வெற்றியின் போது எனக்கு பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸ் ஞாபகத்திற்கு வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் உங்களுக்கு தாராளமாக தரப்படும், இந்த உலகம் உங்களுக்கு செழிப்பாக தரப்படும், அப்படி தரப்படுகிற போது இந்த உலகத்திலே மூழ்கி நீங்கள் அழிந்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன். அதை பெருமானார் சொன்னதை நினைத்து இப்போது நான் அழுகிறேன் சொன்னாங்க. ஆக அந்த வெற்றியின் போது கூட அவர்கள் மறுமை மறக்கவில்லை. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பஞ்சாயத்து வார்டில் ஜெயிச்சுட்டா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், என்ன நடக்குதுன்னு பார்க்கிறோம். சின்ன அற்ப உலகத்தினுடைய இந்த பதவிகளுக்காக இதில் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால் அவருடைய நிலை என்ன, அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு 5 வருடங்கள் பதவியில் இருக்கிற போது மக்களை மதிப்பது கிடையாது, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை கிடையாது, முழுக்க முழுக்க இந்த உலகத்தினுடைய பதவி சுகங்களிலே மூழ்கியவர்களை பார்க்கிறோம். ஆக சையதுனா உமர் ரழியல்லாஹு அவர்கள் அந்த மகத்தான வெற்றியை பெற்ற அந்த நேரத்திலும் மறுமையை பற்றி யோசித்தாங்க. சஹாபாக்குடைய சிந்தனை முழுவதும் மறுமைதான். ஒரு முறை ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்றாங்க, தமன்னவ், தம் தோழர்கள்ட்ட கேட்குறாங்க, எல்லாரும் உங்களுடைய ஆசையை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் உங்கள் ஆசையை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த சபையிலையும் நம்முடைய ஆசையை கேட்டால் எப்படி ஆசைகள்லாம் வரும் நமக்கு தெரியும். உமர் சொன்னாங்க, உங்கள் ஆசையை சொல்லுங்க. ஒரு சஹாபி சொன்னாங்க, எஞ்சி சொன்னாங்க, என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால் இந்த மாளிகையின் ஒரு மாளிகை நிரம்ப அல்லாஹ் எனக்கு தங்கத்தையும் வெள்ளியையும் தர வேண்டும், அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை. இந்த தங்கமும் வெள்ளியும் நான் ஆடம்பரமாக வாழ்வதற்காக அல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்யணும்னு சொன்னாங்க. இன்னொரு சஹாபி எஞ்சாங்க, அவங்க சொன்னாங்க, அல்லாஹத்தலா எனக்கு வைர வைடூரியங்களை தர வேண்டும், அதை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவு செய்யணும். யார்கிட்ட கேட்டாலும் இதே தீனை பற்றி விஷயந்தான். அதில் துமர் சொன்னாங்க, உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆசை இருப்பது போல எனக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால் இந்த உம்மத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அபு உபைதாவை போல் ஆகிவிட வேண்டும். சஹாபாக்கல்ல அபு உபைதா என்று ஒரு சஹாபி இருந்தாங்க, பெருமானாருடைய நன்மதிப்பை பெற்ற சஹாபி. பெருமானார் அவங்கள பற்றி சொல்லுவாங்க, அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா இப்னுல் ஜர்ரா. அபு உபைதா இருக்கிறாரே இந்த உம்மத்தினுடைய வாய்மையாளர், இந்த உம்மத்தினுடைய நேர்மையாளர் என்று அபு உபைதாவிற்கு பெருமானார் அளித்த பட்டம் அது. உமர் சொன்னாங்க, என்னுடைய ஆசை என்னவென்று சொன்னால் இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் அபு உபைதாவாக ஆகிவிட வேண்டும். ஆக அந்த மக்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க ஆகிரத்தாக இருந்தது, முழுக்க முழுக்க அவர்களுடைய கவலைகள் எல்லாம் மறுமையாகத்தான் இருந்தது. ஒரு முறை ஹஜ்ரத் இப்னு உமர் ரழியல்லாஹு அவர்கள், உமருடைய மகன் இப்னு உமர் அவர்கள் தன்னுடைய தந்தை இடத்துல வந்து சொன்னாங்க, நான் அணிந்திருக்கிற ஆடை ரொம்ப பழைய ஆடை, கிழிந்த ஆடையாக இருக்கிறது. என்னுடைய நண்பர்கள்லாம் கேலி செய்கிறாங்க, ஒரு அமீருல் மோமினினுடைய மகன், ஒரு ஹலீஃபாவுடைய மகன் இப்படி கிழிந்த ஆடை, இப்படி ஒட்டு போட்ட ஆடையெல்லாம் அணிகிறதான்னு சொல்லி என் நண்பர்கள்லாம் கொஞ்சம் கேலி செய்கிறாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் நல்ல ஆடை வாங்குவதற்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. உமருல்லான் அவர்கள், சரி அப்படியா, இப்போ காசு கிடையாது, வேண்டுமானால் நான் கடன் வாங்கி உமக்கு ஆடை வாங்கி தருகிறேன்னு சொல்லி அவங்களுடைய ஆட்சியிலே நிதியமைச்சராக இருந்த ஒரு சஹாபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 3 திரகம் கடன் கொடுங்க,
ஒரு 3 திரகம் எமக்கு கடன் கொடுங்கள், ஒரு மாசத்திலே அந்த கடனை நிறைவேற்றுகிறேன் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் 3 திரகம் கடன் கேட்டு அனுப்புறாங்க. அப்ப அந்த நிதி அமைச்சர் கேட்கிறாங்க, 1 மாச காலம் உயிரோடு இருப்பீங்கன்னு உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? 1 மாசத்துல திருப்பி தருவதாக சொல்றீங்களே, 1 மாசம் உயிரோடு இருப்பீங்களா? அவங்களுடைய சிந்தனை எல்லாம் அருமை. உடனே ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, அந்த உத்தரவாதம் எனக்கு இல்லை, வேண்டாம் இந்த 3 திரகம். மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே 3 திரகம் கடன் வாங்கி உனக்கு ஆடை வாங்கி தரலாம் என்று எண்ணினேன், ஆனால் கடனாளியாக நான் மரணிக்க விரும்பவில்லை. இறக்கிற போது கடனாளியாக மரணிக்க விரும்பவில்லை என்று சொல்லி மகனுடைய ஆசையை கட்டுப்படுத்தினாங்க. ஆக அவர்களது சிந்தனை, அவர்களது கவலை எல்லாமே மறுமையை பற்றி, ஆகரத்தை பற்றி தான் இருந்தது. ஒரு சஹாபி, ரிஃபா என்கிற ஒரு சஹாபி, அவங்க காலையில் என்ன செய்வாங்கன்னா, தஹஜ்ஜுதுக்கு எழுந்த உடனே, சீக்கிரமாக எழுந்த உடனே பெருமானாருடைய அறைக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க. ஏன்னா நபி வெளியே வந்த உடனே முதல்ல பெருமானாருடைய அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அப்படிதான் ஒரு நாள் மஸ்ஜித் நபிக்கு ஓடி வந்து உட்கார்ந்துடுறாங்க. பெருமானார் எந்த வாசல் வழியாக வருவாங்களோ அங்கே உட்கார்ந்துருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருந்து வெளியே வர்றாங்க. வந்த உடனே ரிஃபாவை பார்த்து கேட்டாங்க, என்ன இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? யார் ரசூலுல்லாஹ், உங்களை பார்க்கணும்னு உட்கார்ந்துருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தில் கேட்டாங்க, சல்னி ரிஃபா, அவை என்னிடத்தில் என்ன வேணுமோ கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாமளும் பெரியார்கள், பெரிய பெரிய மஷாயிஹ்மார்கள்ட்ட போகிறோம். எதுக்காக போகிறோம்னு சொன்னால், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து வரணும், நம்முடைய வியாபாரத்தில் பரக்கத்து வரணும், நம்முடைய உலக ரீதியான காரியங்கள் அதெல்லாம் சிறப்பாகணும், நம்ம கடைக்கு பெரியார்களை கூட்டு வர்றது, வீட்டுக்கு பெரியார்களை கூட்டு வர்றது, எல்லாம் உலக ஆதாயத்துக்கு. யாராவது பெரியவங்கள்ட்ட போய் நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படணும் துவா செய்யுங்க, கபரில் என்னுடைய சுவால் லேசாகணும் துவா செய்யுங்க, முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு பதில் சொல்லணும் துவா செய்யுங்க, இப்படி எந்த பெரியார்ட்டையாவது நாம் சொல்லியிருக்கிறோமா? இப்போ அந்த சஹாபிகிட்ட பெருமானார் கேட்குறாங்க, சன்னி ரிஃபா, அவை என்ன வேணுமோ கேளுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராகபத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். இதுதான் அவங்க கேட்டது. உடனே நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் என்னோடு இருக்கணும்னு சொன்னால் அது ஆசைப்பட்டால் நடக்காது. கசரத்தி சுஜூத், அதிகமாக தொழுது, அதிகமாக சஜிதா செய்து வருவீராக, சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள்னு சொன்னாங்க. ஆக அவர்களுடைய சிந்தனை, நபி கேட்குறாங்க சல்னி இடத்துல கேளுங்க, அந்த இடத்துல அவர் நபிட்ட என்ன கேட்டிருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் துவா செஞ்சிருந்தால் அது கபூலாக இருக்கும். எனக்கு ஒரு வியாபாரத்துக்காக துவா செய்யுங்க, ஒரு தொழிலுக்காக துவா செய்யுங்க, அவர் எதற்காக துவா செய்ய சொல்லியிருந்தாலும் அந்த நேரத்தில் நபி கேட்டிருந்தால் அது கபூலாக இருக்கும். ஆனால் அவங்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கவலை எல்லாமே மறுமையாக இருந்தது. எனவே அந்த நேரத்தில் அவங்க கேட்டாங்க, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும்னு கேட்டாங்க. நபி அவங்க அதற்கான வழியை சொன்னாங்க. ஆக அன்பிற்குரியவர்களே, எந்த சந்தர்ப்பத்திலும் சஹாபா பெருமக்கள் சொர்க்கத்தை மறுமையும் மறந்ததில்லை. அப்படி ஒரு சம்பவம் தான் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஹம்தலான் ஒரு சஹாபி, மிக உயர்ந்த சஹாபி, மலக்குகள் குளிப்பாட்டிய சஹாபி, அவங்க ஒரு நாள் மதீனாவுடைய வீதிகளிலே சத்தம் போட்டுட்டே வந்தாங்க, நாஃபக ஹந்தலா, நாஃபக ஹந்தலா, இந்த ஹந்தலா முனாஃபாக் முனாஃபிக்காக ஆகிவிட்டான், ஹந்தலா முனாஃபாக் முனாஃபிக்காக ஆகிவிட்டார்னு சத்தம் போட்டே வந்தாங்க. வழியில் அபுபக்கர் சந்தித்து கேட்டாங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க? ஹந்தலா சொன்னாங்க, பெருமானாருக்கு முன்னால் இருக்கிற போது சொர்க்கத்தை பார்ப்பது போல் இருக்கிறது, நரகத்தை பார்ப்பது போல் இருக்கிறது, ஆனால் வீட்டிற்கு வந்துவிட்டால், மனை மக்களோடு வந்துவிட்டால் அந்த நிலை மாறிவிடுகிறது. எனவே இதுவும் நயவஞ்சகம், இதுவும் நிஃபாக் என்று நான் அஞ்சுகிறேன் என்று சொன்ன போது ரெண்டு பேருமே பெருமானார்கிட்ட வந்து சொன்னாங்க. பெருமானார் சொன்னார்கள், சா அத்தம் ஓ சா, இப்படியும் ஒரு நிலை, அப்படியும் ஒரு நிலை என்று அந்த சஹாபாக்களுக்கு ஆறுதல் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, எந்த நேரத்திலும் சஹாபாக்குடைய சிந்தனை, அவர்களது லட்சியம் மறுமையாகத்தான் இருந்தது. ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, இன்னில உஜஹிது ஜெய்ஷி ஃபிஸ்ஸலா, புகாரியில் வருகிற சொன்னாங்க உமர் அவர்கள், நான் தொழுகையில் நிற்கிற போது தொழுகை முடிப்பதற்குள்ளாக என்னுடைய படைகளை நான் தயார்படுத்தி விடுவேன். இது உலக சிந்தனை இல்லை, மறுமை சிந்தனை. தொழுகையில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டு போகிற படைகள், அந்த படைகளுக்கு யார் அமீர், எத்தனை படையாக பிரிக்கிறது, இதையெல்லாம் நான் தொழுகையில் இருக்கும்போது சிந்திப்பேன் உமர் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம தொழுகையில் என்ன சிந்தனைகள் வருகிறது? நம்முடைய தொழுகையில் நம்ம கேள்விப்படுறோமா இல்லை? ஒருத்தர் 3 ரக்அத்தில் இமாம் சாஹிப் சலாம் கொடுத்துட்டார், யாருக்குமே தெரியல, ஒருத்தர் மட்டும் தான் சொன்னார், இமாம் அவர்களே 3 ரக்அத்தில் சலாம் கொடுத்துட்டீங்க, ஜமாத்தில் வேறு யாருக்குமே தெரியல. எல்லாரும் சொன்னாங்க, அது எப்படிப்பா சொல்கிறேன், நான் ஒவ்வொரு ரக்அத்துலையும் ஒவ்வொரு கடையினுடைய கணக்கை முடிப்பேன், 3 கடையினுடைய கணக்கு தான் முடிஞ்சிருக்குது, இன்னும் 1 கடையினுடைய கணக்கு வர வேண்டியிருக்குது. இது நம்முடைய சிந்தனைகள். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, நான் தொழுகையில் இருக்கிற போது எந்தெந்த படைகளை எங்கு அனுப்புவது, யாரை எதற்கு அமீராக்குவது, இதை தொழுகையில் சிந்திப்பேன்னு சொன்னாங்க. ஆக அவர்களது சிந்தனை தொழுகையிலும் தீனாகத்தான் இருந்தது, சஹாபாக்களுடைய கனவுகளும் தீனாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய கனவுகளை வெளியில் சொல்ல முடியாது. நமக்கு வரக்கூடிய கனவுகளை எல்லா கனவுகளையும் சொல்ல முடியாது. அவ்வளவு கெட்ட கனவுகள், அவ்வளவு ஆபாயம். ஏன்னா கனவுகள் மூன்று வகை. அதுல ஒரு வகை என்னன்னு சொன்னா, மனிதன் எந்த சிந்தனையில படுக்கிறானோ அது கனவாக வரும். சஹாபாக்களுடைய கனவுகளும் தீனாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த நேரத்திலே மஸ்ஜித் நபவி எழுப்பினார்கள். மஸ்ஜித் நபவி எழுப்பிய பிறகு ஜமாத்துடைய தொழுகைக்கு மக்கள் வருவதற்கு சிரமப்படுறாங்க. எந்த நேரத்தில் தொழுகை நடக்கும், எல்லாம் ஒரு குத்துமதிப்பாக தான் வர்றாங்க. இப்போ சஹாபா பெருமக்கள்கிட்ட பெருமானார் ஆலோசனை செய்கிறாங்க, நாம் தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக என்ன செய்யலாம், அதற்கு என்ன வழி. இப்போ முதல்ல அதானுடைய சட்டம் இப்போ வரலை. இப்போ சஹாபாக்கள்கிட்ட நபி ஆலோசனை கேட்குறாங்க, மக்கள் தொழுகைக்கு வந்து விட்டதை நாம் எப்படி, தொழுகை நேரம் வந்து விட்டதை எப்படி அறிவிப்பு செய்யலாம். இப்போ சில சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லதா, தொழுகை நேரம் வந்துட்டா நாம் உயரமான இடத்துல ஒரு கொடியை நட்டி விடலாம், அந்த கொடி பறக்கிறத பார்த்து மக்கள் தொழுகைக்கு வரட்டும். நமிசில ஆசனம், அவங்களுக்கு இந்த கொடியெல்லாம் பிடிக்காது, கொடி தூக்குறது பிடிக்காது. எந்த கொடியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியின் கொடியாக இருந்தாலும் சரி, இந்த கொடி என்பது என்னங்க மார்க்கத்தில் இல்லை. பெருமானா சொன்னாங்க வேண்டான்ட்டாங்க. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, வேணா இப்படி செய்யலாம், தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலேயே ஒரு நெருப்பு குண்டத்தை நெருப்பு மூட்டலாம், புகையை பார்த்து மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தொழுகைக்கு நேரம் வந்துருச்சுன்னு பள்ளிக்கு வரட்டும். நபிவங்க அதுவும் வேணான்ட்டாங்க. ஏன்னா இந்த விளையாட்டுகள், கேலி கூத்துகள் பெருமானார் விரும்ப மாட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, தொழுகை நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் நாம் அறிவிப்பு செய்கிறதுக்காக என்ன செய்யலாம், நகரா அடிக்கலான்னு சொன்னாங்க. நபி அதையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் வேறு வேறு கோமுகள் செய்கிறது, நாம் செய்யக்கூடாது. இந்த நிலையில் சஹாபாக்கள் எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. இதை பற்றி ஒரு முடிவும் எட்டப்படலை, கலைஞ்சு போயிடுறாங்க. சஹாபாக்கள் இந்த சிந்தனையிலேயே படுக்கிறாங்க, தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு என்ன செய்யறது. அப்படி ஒரு சஹாபி அப்துல்லாஹி இப்னு ஸைத், அவர் கனவுல அப்படியே ஒரு மலக்கை பார்க்குறார். அந்த மலக்கு வந்து சொல்கிறாரு, நீங்கள் தொழுகைக்கு அழைக்கிறதுக்காக வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். இப்போ நாம் எதை அதானா சொல்லிட்டு வர்றோமோ, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் எதை சொல்கிறோமோ, இந்த கலிமாவை அந்த மலக் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்குறார். இந்த அதானெல்லாம் அவருடைய கனவுல வருது. உடனே அவர் ஃபஜ்ருக்கு எழுந்து ஓடி வருகிறார். வந்து பெருமானார்கிட்ட சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன், எனக்கு ஒரு மலக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் சொன்னாங்க, இதுதான் தொழுகைக்கு அழைக்கிற முறை என்று சொல்லி பிலாலை அழைத்து, உமக்கு கனவில் எது சொல்லப்பட்டதோ அதை அவருக்கு சொல்லுங்கள், அவர் உரத்த குரலுடையவர், அவர் பாங்கு சொல்லட்டும். அதற்கு பிறகு உமர் ஓடி வந்தாங்க, நானும் இதே கனவு கண்டேன். 20 சஹாபாக்கள் ஓடி வந்து சொன்னாங்க, யார சொல்லாதான், நாங்கள் எங்களுடைய தொழுகையில் இந்த கனவு கண்டோம். அவங்களுடைய தொழுகையில் கூட மார்க்கம் இருந்தது, அவங்களுடைய தொழுகையில் தீன் இருந்தது. தொழுகையில் அவங்களுடைய கனவிலும் கூட அவர்கள் தீனை தான் பார்த்தாங்களே தவிர, ஆபாசமான கனவுகள், கெட்ட கனவுகள் அவர்கள் பார்த்தது கிடையாது. ஆக நம்முடைய கனவுகள், நம்முடைய மோசமான உணர்வுகள், மோசமான எண்ணங்களால் நாம் காணுகிற கனவுகள் கூட வெளியில் சொல்ல முடியாத கனவுகளை பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, அவர்களுடைய வாழ்க்கையில் மிகைத்திருந்தது ஆகிரத்துடைய கவலை, மறுமையினுடைய கவலை. அந்த சிந்தனை தான் அவங்களுக்கு தொழுகையிலும் வந்தது, அந்த சிந்தனை தான் அவர்களுக்கு கனவிலும் வந்தது, அந்த ஆசை தான் அவர்களுக்கு எல்லா கட்டங்களிலும் இருந்தது. இதே நிலைதான் நம்முடைய முன்னோர்களில் பல பெரியவர்களுக்கும் இருந்தது. சுஃபியான சௌரிங்கிற ஒரு பெரியார், அவங்கள பற்றி ஒருத்தர் சொன்னாங்க, சுஃபியான சௌரி இரவில் படுத்திருப்பாங்க, பல தடவை தூக்கத்திலிருந்து எழுந்து சொல்லுவாங்களாம், அன்னார் அன்னார், நரகம் நரகம், நரகத்தினுடைய நினைவு, நரகத்தினுடைய சிந்தனை என்னை தூங்க விடாமல் தடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களாம். இடையில எஞ்சா நரகம் நரகம் சொல்லுவாங்க, நரகத்தினுடைய அந்த சிந்தனையால் எனக்கு தூக்கம் வர மறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மூத்தாகிற நேரத்தில் எல்லாரும் அவங்களுக்கு என்ன நோயின்னு பரிசோதிக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய சிறுநீரை எடுத்து ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போகிறாங்க. இப்போ அந்த காலத்துலேயும் சிறுநீர் பரிசோதனை இருந்திருக்குது. அப்போ அவங்களுடைய சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாவுடைய சிறுநீரை எடுத்துக்கொண்டு ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கிறாங்க. அந்த டாக்டர் அந்த சிறுநீரை பரிசோதித்து பார்த்துட்டு சொன்னாராம், ஹாதா பௌலு ராஹிபின், இது ஒரு துறவியினுடைய சிறுநீர், இது ஒரு துறவியினுடைய சிறுநீர். இவர் அல்லாஹுடைய அச்சத்தினால், மறுமையினுடைய அச்சத்தினால் எவ்வளவு காலப்பட்டிருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய நுரையீரலே கிழிந்து போய்விட்டது. இது ஒரு துறவியினுடைய சிறுநீர் என்பதாக அந்த சிறுநீரை பார்த்து, இது நல்ல மனிதருடைய சிறுநீர் என்று சொன்னாங்க. நாமும் இன்னைக்கு ரத்தத்தை கொடுக்குறோம், சிறுநீரை கொடுக்குறோம், அது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது என்றெல்லாம் ரிப்போர்ட்டை பார்க்குறோம். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் என்னவோ அதான் ரத்தத்தில் இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் என்னவோ அதான் ரத்தத்தில் இருக்கும். அவர்களுடைய ரத்தத்தில், அவங்களுடைய ரத்தத்தில் இந்த உலகம் கிடையாது, அவங்களுடைய சிந்தனையில் இந்த உலகம் கிடையாது. எனவே அவங்களுடைய சிறுநீரை பார்த்த டாக்டர் சொன்னார், இது சாதாரண மனிதருடைய சிறுநீர் அல்ல, ஒரு துறவியினுடைய சிறுநீர், ஒரு உலக பற்றற்ற மனிதருடைய சிறுநீர் என்று சொன்னதாக சரித்திரத்தில் நாம் பார்க்கிறோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் மிகப்பெரிய ஆட்சித் தலைவர், மௌத்துடைய நேரத்தில் கடுமையான வியாதியில் பாதிக்கப்பட்டாங்க. எல்லா டாக்டர்களும் வந்தாங்க. ஒரு டாக்டர் சொன்னாங்க, இந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, காரணம் இது மறுமை வியாதி, இது மறுமையை பற்றிய அச்சத்தினால் ஏற்பட்ட வியாதி, இது நரகத்தினுடைய அச்சத்தினால் ஏற்பட்ட வியாதி, இந்த வியாதிக்கான மருந்து எங்களிடம் இல்லை என்பதாக அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் பலவிதமான கவலைகள், பலவிதமான சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் எந்த சிந்தனை மிகையாக இருக்க வேண்டும்? மறுமை சிந்தனை, அல்லாஹ்வுடைய சிந்தனை, சொர்க்கத்தினுடைய சிந்தனை, நரகத்தினுடைய சிந்தனை. நம்முடைய கனவுகளில் சொர்க்கம் நரகத்தை பற்றிய கனவுகள், மார்க்கத்தை பற்றிய கனவுகள், நல்ல கனவுகள் வர வேண்டுமே தவிர, நம்முடைய எண்ணங்களும் கவலைகளும் எதை பற்றி இருக்கிறதோ அதுதான் கனவுகளாக வருகிறது. ஆக அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆகரத்தாக இருந்தது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகா ஒரே வரியில் துவா செஞ்சாங்க, லா தஜ அலி துன்யா அக்பர ஹம்மினா, இந்த உலகத்தையே எங்களுடைய குறிக்காலாக, எங்களுடைய பெரும் கவலையாக ஆக்கிவிடாதே. பெருமேலும் பெருமானார் சொன்னாங்க, மஞ்ச அலல் ஹுமூம ஹம்மம் வாஹிதா ஹம்மல் மஆத், யார் தன்னுடைய கவலைகளை எல்லாம் முழுக்க முழுக்க மறுமை கவலையாக ஆக்கிக் கொள்கிறாரோ அவரது உலக கவலைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான். யார் மறுமை பற்றி முழுக்க முழுக்க கவலைப்படுகிறாரோ அவருடைய உலக விஷயங்களுக்கு அல்லாஹ் பொறுப்பு இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு மாற்றமாக யார் முழுக்க முழுக்க உலக கவலைகளிலேயே மூழ்கி இருக்கிறானோ அவன் எங்கு போய் அழிந்தாலும் அல்லாஹ் பொறுப்படுத்துவதில்லை. யார் உலக கவலையிலே மூழ்கி இருக்கிறானோ லம் யுபாலில்லாஹு ஃபி ஐ அவ்தியத்திஹி ஹலக், அவன் எப்படி நாசமா போனாலும் அல்லாஹ் பொறுப்படுத்துவதில்லைன்னு சொன்னாங்க. எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல் குறிக்கோள் ஆகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய அசல் கனவு மறுமை, நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் கவலை அது தீனாக இருக்க வேண்டும், அது முஸ்லிம்களுடைய நலனை பற்றியதாக இருக்க வேண்டும். தவிர இந்த உலகமே கதி என்று நாம் வாழக்கூடாது. எனவே அந்த தீனுடைய கவலைகளில் ஒன்றுதான் மறுமையை பற்றி சிந்திப்பது, முஸ்லிம்களுடைய நலநிலை அக்கறை கொள்வது, முஸ்லிம் சமுதாயத்திற்காக உழைப்பது, அவர்களது நன்மைகளுக்காக பாடுபடுவது, பதவி சுகம் எதிர்பார்க்காமல், வேறு எந்த நலனை எதிர்பார்க்காம முஸ்லிம்களுக்காக பாடுபடுவதும் அது தீனுடைய கவலைகளில் ஒரு கவலை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அதிகாலையிலே எழுகிற போது இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கவலையை பற்றி ஒரு சிந்தனையும் இல்லாமல் எழுந்திருக்கிறானோ அவன் எம்மை சார்ந்தவன் அல்லன்னு சொன்னாங்க. எனவே உம்மத்துடைய கவலை, முஸ்லிம்களுடைய கவலை அதுவும் இந்த தீனுடைய ஒரு அங்கம், மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த வகையில் நம்முடைய ஊரை பற்றி கவலை இருக்கணும், முஸ்லிம்களை பற்றி கவலை இருக்கணும். இன்னைக்கு ஊரில் எவ்வளவோ விஷயங்கள் சீர்திருத்தப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, நம்முடைய ஊருக்கு எதிரான பலவிதமான சூழ்ச்சிகள் நடக்கிறது, இந்த கவலையும் இருக்க வேண்டும். அதில் ஒன்றுதான், பல சகோதரர்கள் கவலையோடு சொன்னாங்க, நம்முடைய ஊரிலிருந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஏர்வாடிக்கு செல்லக்கூடிய ஒரு பஸ் இருந்துச்சு, பல சகோதரர்கள் அதன் மூலமாக பயன்பெற்றாங்க. இங்கிருந்து கிளம்பும் போதே அது நிரம்பி தான் போயிட்டு இருந்துச்சு, அது நஷ்டத்தில் ஒன்றும் ஓடலை. ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று தான் சொல்லணும். அது இங்கிருந்து புறப்படுவதற்கு பதிலாக பக்கத்தில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் உள்ள ஒரு ஊரில் இருந்து புறப்படுது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து புலம்பி பிரயோஜனம் கிடையாது, யார்கிட்டையும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அரசாங்கத்துக்கு சொல்வதற்குன்னு ஒரு பாஷை இருக்குது, அந்த பாஷையில் தான் அரசாங்கத்துக்கு சொல்லணும். அரசாங்கத்துக்கு தண்ணி வரல, நீங்கள் எத்தனை பெட்டிஷன் போட்டாலும் போகாது, குடத்தை தூக்கிட்டு வழியில் உட்கார்ந்தா தான் அரசாங்கத்துக்கு தெரியும். அரசுக்கு தெரிவிக்கிற முறை, அரசுக்கு தெரிவிக்கிற மொழி என்று ஒன்று இருக்கிறது, அதைத்தான் நம்ம செய்யணும். எனவே நம்முடைய ஊருக்கு எதிராக நடக்கிற இந்த போக்குவரத்தில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி கண்டிக்கணுமோ, ஊரில் எல்லா அரசியல் கட்சிகளும் பாகுபாடின்றி ஊர் மக்களுடைய நலன் என்பதை மட்டும் கருதி எல்லாம் சேர்ந்து களத்தில் இறங்கணும்னு சொன்னால் இனிமேலும் இது போன்ற விஷயங்கள் நடக்காமல் நாம் தடுக்க முடியும். இதுவும் ஒரு சமுதாய அக்கறை, இதுவும் ஒரு மார்க்க கவலை. இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது, இதெல்லாம் தீனில் கட்டுப்பட்டதை தவிர இது உலக ரீதியான விஷயங்கள் அல்ல. இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் அந்த பாதிப்பை எண்ணி கவலைப்படுவது, அந்த பாதிப்பை நீக்குவதற்கான வழிகளில் ஈடுபடுவது இதற்கும் அல்லாஹ்விடத்திலே கூடியிருக்கிறது. ஆக அதுபோன்ற பலவிதமான சில சூழ்ச்சிகள் நம்முடைய ஊருக்கு எதிராக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது நிலைமை முற்றுவதற்கு முன்னால் நாம் எல்லோரும் சுதாரித்து அவற்றை எந்த முறையிலே மேற்கொள்ள வேண்டுமோ அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சிகளிலே நாம் இறங்க வேண்டும். ஆக இந்த ஒரு பொதுவான ஒரு சிந்தனை, ஒரு சமூக சிந்தனை நம்மிடத்தில் வர வேண்டும். அடுத்து இறுதியாக நம்முடைய கவலைகளில் உலக ரீதியான பல கவலைகளும் உண்டு. பலருக்கு நோய் நொடிகள் இருக்கலாம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், வியாபாரங்கள் பலருக்கு ஒரு அவர்கள் எதிர்பார்ப்பது போல் இல்லாமல் இருக்கலாம். இந்த கவலைகளுக்கான தீர்வு என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வழிமுறைகளை சொன்னார்கள். இந்த உலக ரீதியான இந்த கவலைகள் நீங்குவதற்கு 4 வழிகளை சொன்னார். அதில் முதலாவது வழி என்னன்னு சொன்னால் துவா செய்கிறது. ஒரு சஹாபி அபு உமாமா அவர்கள் மஸ்ஜித் நபியில் ஒரு நாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் பள்ளிக்கு வருகிற போது பார்த்தாங்க, அபு உமாமா ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. பெருமானார் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, என்ன இவ்வளவு கவலையோடு அமர்ந்திருக்கிறீர்கள்? அவங்க சொன்னாங்க, யார சொல்லதா, என்னுடைய கவலைகள் எல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய கடன்கள், நான் நிறைவேற்ற வேண்டிய கடன்கள், இந்த கடன்களை பற்றி தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னாங்க. இப்போ நபி அவங்க சொன்னாங்க, உமக்கு நான் சில துவாக்களை கட்டுத்தருகிறேன், இந்த துவாக்களை நீர் ஓதி வந்தால் காலையிலும் மாலையிலும், இதை நீர் ஓதி வந்தால் உம்முடைய கவலை அல்லாஹ் நீக்குவான், உம்முடைய கடனை அல்லாஹ் நீக்குவான் என்று சொன்னாங்க. எனக்கு கட்டுத்தாரங்கள் என்று சொன்ன போது பெருமானார் இந்த துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுபனி வல் புகுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைன் வ கஹரிர் ரிஜால். இந்த துவால என்ன வருது, அல்லாஹ் நான் கவலைகள் துக்கங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், இயலாமை சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், கடன் கொடுமைகளிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. அபு உமாமா சொன்னாங்க, இந்த துவாவை சில நாட்கள் நான் ஓதினேன், சில நாட்களிலேயே என்னுடைய கவலை நீங்கியது, என்னுடைய கடன்கள் எல்லாம் அடைபட்டதுன்னு சொன்னாங்க. ஆக துவா செய்வது, மேலும் கவலைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், இந்த திக்கரை அதிகமாக செய்யும்படி சொன்னாங்க. ரொம்ப கவலையோடு இருப்பவர்களுக்கு இந்த துவாவை, இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதும்படியும் பெருமானார் சொன்னாங்க. இன்னும் நிறைய துவாக்கள், அதெல்லாம் பயானில் கேட்டு பாடம் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை, ஏன்னா நாம் அதற்கு முயற்சி செய்வது கிடையாது. எத்தனையோ விஷயங்களை வந்து நாம் பாடம் பண்ணுறோம், எத்தனையோ தகவல்களை மனசில் வச்சுருக்கிறோம், ஆனால் இந்த துவாக்களை பாடம் பண்ண நாம் முயற்சிப்பதில்லை. ஆக முதலாவது அல்லாஹ்ட துவா செய்வது, இரண்டாவது நம்முடைய கவலைகள் நீங்குவதற்கு இஸ்திக்ஃபார் செய்வது. யார் வந்து பெருமானார் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து வருகிறாரோ, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய ஒவ்வொரு கவலைக்கும் அல்லாஹ் தீர்வை ஏற்படுத்துவான்னு சொன்னாங்க. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது. மூன்றாவதாக பெருமானார் மீது அதிகமாக செலவாத்து சொல்வது, இதுவும் கவலைகள் நீங்குவதற்கான மிகப்பெரிய வழி. உபை இப்னு காப் அவர்களுக்கு பெருமானார் சொன்னாங்க, என் மீது எவ்வளவு அதிகமாக செலவாத்து சொல்கிறாயோ உம்முடைய எல்லா கவலைகளுக்கும் பொறுப்பேற்கப்படும் சொன்னாங்க. எனவே அதிகமாக செலவாத்து சொல்வது. நான்காவது, எந்த கவலை வந்தாலும் உடனே இரண்டரை காத்துள்ளுவது. எந்த பிரச்சனை மனதை பாதிக்கக்கூடிய எவ்வளவு துக்கம் வந்தாலும் சரி, பெருமானாருடைய சுன்னத்தின் இதா ஹசபஹு அம்ரோன், நபிக்கு ஒரு விஷயம் கவலை ஏற்படுத்தினால் சல்லா, உடனே தொழுகைக்கு சென்று விரைவார்கள். ஆக உலக ரீதியான இந்த கவலைகளும் இருக்கும், இந்த கவலைகள் இருக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை, ஆனால் எல்லாவற்றையும் விட மறுமை கவலை மேலோங்கி இருக்க வேண்டும். இந்த உலக கவலைகள் நீங்குவதற்கு இந்த நான்கு வழிமுறைகளை சொன்னார்கள். எல்லாமல்ல அல்லாஹ் இந்த உலக ரீதியான விஷயங்கள் அதை பற்றி அதிகம் சிந்திப்பதை விட, அதற்காக அதிகம் கவலைப்படுவதை விட, மறுமை நினைத்து கவலைப்படக்கூடிய மக்களாக, தீனுக்காக, மார்க்கத்திற்காக, இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக கவலைப்படக்கூடிய நல்ல மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கிள்வானாக. ஃபஆஹுரு தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from tamilislamicmedia.com.